சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட் நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை December 17, 2023. தலைப்ப: மனிதன் உட்பட பிரபஞ்சம் அணுசக்தியால் உருவானது. கோல்டன் உரை. யோப்பு: சர்வவல்லவரை நாம் கண்டுபிடிக்க கூடாது. அவர் வல்லமையிலும் நியாயத்திலும் பெருத்தவர். அவர் மகாநீதிபரர். அவர் ஒடுக்க மாட்டார். பொறுப்பு ரீதியான வாசிப்பு: நீதிமொழிகள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். உன் சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே. கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. அது உன் நாபிக்கு ஆரோக்கியமும் உன் எலும்புகளுக்கு ஊனுமாகும். சடிதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும் வரும்போது நீ அஞ்ச வேண்டாம். கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து நீதிமொழிகள். கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார். அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது. ஆகாயமும் பனியை பெய்கிறது. சங்கீதம். கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாயிருக்கிறார். பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது. பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள். சமுத்திரம் அவருடையது. அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார்படியிடக்கடவும் வாருங்கள். அவர் நம்முடைய தேவன். நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளுமாமே. யாத்திராகமம். ஜனங்கள் ஓடிப்போய்விட்டார்கள் என்று எகிப்தின் ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்ட போது ஜனங்களுக்கு விரோதமாக பார்வோனும் அவன் ஊழியக்காரரும் மனம் வேறுபட்டு நமக்கு வேலை செய்யாதபடிக்கு நாம் இஸ்ரவேலரை போகவிட்டது என்ன காரியம் என்றார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள். நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி இன்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மாயிருப்பீர்கள் என்றான். மோசே கடலின் மேல் தன் கையை நீட்டினான். கர்த்தர் கடலை திரும்பி போகச் செய்தார். இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். அவர்கள் வலது புறத்திலும் அவர்கள் இடது புறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அப்பொழுது எகிப்தியர் அவர்களை தொடர்ந்து பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் குதிரை வீரரோடும் அவர்கள் பிறகாலே சமுத்திரத்தின் நடுவே பிரவேசித்தார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய இரதங்கள் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு ஜலம் திரும்பி வந்து இரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. யாத்திராகமம் பின்பு மோசே இஸ்ரவேல் ஜனங்களை சிவந்த சமுத்திரத்திலிருந்து பிரயாணப்படுத்தினான். அவர்கள் சூர் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போய் 3 நாள் வனாந்தரத்தில் தண்ணீர் கிடையாமல் நடந்தார்கள். அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாயிருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து என்னத்தை குடிப்போம் என்றார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீராயிற்று. அவர் அங்கே அவர்களுக்கு ஒரு நியமத்தையும் ஒரு நியாயத்தையும் கட்டளையிட்டு அங்கே அவர்களை சோதித்து யாத்திராகமம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் ஏழிமை விட்டு பிரயாணம் பண்ணி எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே ஏலிமுக்கும் சீனாய்க்கும் நடுவே இருக்கிற சீன் வனாந்தரத்தில் சேர்ந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்களண்டையிலே உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்துப்போனோமானால் தாவிளை. இந்த கூட்டம் முழுவதையும் பட்டினியினால் கொல்லும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்திலே அழைத்து வந்தீர்களே என்று அவர்களிடத்தில் சொன்னார்கள். பின்னும் மோசே, உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கர்த்தருக்கே விரோதமாயிருக்கிறது என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரரின் முறுமுறுப்புகளை கேட்டிருக்கிறேன், நீ அவர்களோடே பேசி. நீங்கள் சாயங்காலத்தில் இறைச்சியை புசித்து விடியற்காலத்தில் அப்பத்தால் திருப்தியாகி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்றார். சங்கீதம். அவர்கள் தேவனுடைய உடன்படிக்கையை கை கொள்ளாமலும் அவருடைய கட்டளைகளின்படி நடக்க சம்மதியாமலும் அவருடைய செயல்களையும் அவர் தங்களுக்கு காண்பித்த அதிசயங்களையும் மறந்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பேசி, தேவன் வனாந்தரத்திலே போஜனபந்தியை ஆயத்தப்படுத்த கூடுமோ? ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்திலும் கழிய பண்ணினார். தேவன் தங்கள் கண்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். லூக்கா மற்றும் இயேசு. லூக்கா ஊமையாயிருந்த ஒரு பிசாசை துரத்தினார். பிசாசு புறப்பட்டு போன பின்பு ஊமையன் பேசினான். ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களில் சிலர், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செப்பூலை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறான் என்றார்கள். வேறு சிலர், அவரை சோதிக்கும்படி வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டுமென்று அவரிடத்தில் கேட்டார்கள். அவர்களுடைய சிந்தனைகளை அவர் அறிந்து அவர்களை நோக்கி, தனக்கு தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் விழுந்துவோம். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. லூக்கா. பின்னும் அவர் தம்முடைய சீஷரை நோக்கி, இப்படியிருக்கிறபடியினால் என்னத்தை உண்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் என்னத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகளாயிருக்கிறது. ஆகையால் என்னத்தை உண்போம் என்னத்தை குடிப்போம் என்று நீங்கள் கேளாமலும் சந்தேகப்படாமலும் இருங்கள். இவைகளையெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பிதாவானவர் அறிந்திருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. அவரே அதை கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தி அதை நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். ஆமோஸ். அவர் பர்வதங்களை உருவாக்கினவரும் காற்றை சிருஷ்டித்தவரும் மனுஷனுடைய நினைவுகள் இன்னதென்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறவரும் விடியற்காலத்தை அந்தகாரமாக்குகிறவரும் பூமியினுடைய உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் உலாவுகிறவருமாயிருக்கிறார். சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் என்பது அவருடைய நாமம். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். கடவுள் மனிதன் உட்பட பிரபஞ்சத்தை உருவாக்கி நிர்வகிக்கிறார். பிரபஞ்சம் ஆன்மீக கருத்துகளால் நிரம்பியுள்ளது. அதை அவர் உருவாக்குகிறார். மேலும் அவை உருவாக்கும் மனதிற்கு அவை கீழ்ப்படுகின்றன. ஆவியின் பிரபஞ்சம் தெய்வீக கோட்பாடு அல்லது வாழ்க்கையின் படைப்பு சக்தியை பிரதிபலிக்கிறது. இது மனதின் பல வடிவங்களை மீண்டும் உருவாக்குகிறது மற்றும் மனிதனின் கூட்டு யோசனையின் பெருக்கத்தை நிர்வகிக்கிறது. மரமும் மூலிகையும் தனக்கென பரவும் சக்தியினால் பலனை தருவதில்லை, மாறாக அவை அனைத்தையும் உள்ளடக்கிய மனதை பிரதிபலிப்பதால். எகிப்தில் வாதைகள் மீதான நம்பிக்கையிலிருந்து இஸ்ரேலியர்களை காப்பாற்றியது மனம்தான். வனாந்தரத்தில் பாறையிலிருந்து ஓடைகள் ஓடின, மன்னா வானத்திலிருந்து விழுந்தது. தேசிய செழிப்பில் எபிரேயர்களின் வெற்றிகளில் அற்புதங்கள் கலந்து கொண்டன. ஆனால் அவர்கள் உண்மையான யோசனையிலிருந்து விலகிய போது அவர்களின் மனச்சோர்வு தொடங்கியது. அதிசயம் எந்த கோளாறையும் அறிமுகப்படுத்தவில்லை. ஆனால் முதன்மையான ஒழுங்கை விரித்து கடவுளின் மாறாத சட்டத்தின் அறிவியலை நிறுவுகிறது. ஆன்மீக பரிணாமம் மட்டுமே தெய்வீக சக்தியை பயன்படுத்துவதற்கு தகுதியானது. பாவத்தை குணப்படுத்தும் அதே சக்தி நோயையும் குணப்படுத்தும். இது புனிதத்தின் அழகு. சத்தியம் நோயுற்றவர்களை குணப்படுத்தும் போது அது தீமைகளை வெளியேற்றும். மற்றும் உண்மை நோய் எனும் தீமையை வெளியேற்றும் போது அது நோயாளிகளை குணப்படுத்தும். கிறிஸ்து ஊமையின் பிசாசை துரத்திய போது அது நடந்தது. பிசாசு வெளியே போன போது ஊமை பேசினான். இஸ்ரவேலின் பரிசுத்தமானவரை மட்டுப்படுத்தி கடவுள் வனாந்தரத்தில் ஒரு மேஜையை வழங்க முடியுமா என்று கேட்பதன் மூலம் யூதர்களின் குற்றத்தை மீண்டும் செய்யும் ஆபத்து இன்று உள்ளது. கடவுளால் என்ன செய்ய முடியாது? ஒட்டுதல், ஒட்டுதல் மற்றும் ஈர்ப்பு ஆகியவை மனதின் பண்புகள். அவை தெய்வீக கொள்கையைச் சேர்ந்தவை, மேலும் அந்த சிந்தனை சக்தியின் சமநிலையை ஆதரிக்கின்றன. இது பூமியை அதன் சுற்றுப்பாதையில் செலுத்தியது மற்றும் பெருமை அலையிடம் இதுவரை மற்றும் தொலைவில் இல்லை என்று கூறியது. ஆவி என்பது எல்லாவற்றின் உயிர், பொருள் மற்றும் தொடர்ச்சி. நாங்கள் படைகளை மிதிக்கிறோம். அவற்றை திரும்ப பெறுங்கள் மற்றும் உருவாக்கம் வீழ்ச்சியடைய வேண்டும். மனித அறிவு அவற்றை பொருளின் சக்திகள் என்று அழைக்கிறது. ஆனால் தெய்வீக விஞ்ஞானம் அவர்கள் முழுவதுமாக தெய்வீக மனதை சேர்ந்தவர்கள், இந்த மனதில் உள்ளார்ந்தவர்கள் என்று அறிவிக்கிறது. எனவே அவர்களை அவர்களின் உரிமையான வீடு மற்றும் வகைப்பாட்டிற்கு மீட்டெடுக்கிறது. பொருள் ரீதியாக அல்ல, ஆனால் ஆன்மீக ரீதியில் நாம் அவரை தெய்வீக மனம், வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு என்று அறிவோம். நாம் தெய்வீக இயல்பை புரிந்து கொண்டு அவரை புரிந்து கொண்டு நேசிப்பதன் மூலம் விகிதாச்சாரத்தில் கீழ்ப்படிந்து வணங்குவோம். மேலும் சரீரத்தின் மீது சண்டையிடாமல் நம் கடவுளின் ஐசுவரியத்தில் மகிழ்ச்சி அடைவோம். அப்போது மதம் என்பது இதயம் சார்ந்ததாக இருக்கும், தலை சார்ந்ததாக இருக்காது. மனிதகுலம் இனி கொடுங்கோன்மை மற்றும் அன்பின் பற்றாக்குறையிலிருந்து தடை செய்யும். கொச்சுக்களை வடிகட்டுதல் மற்றும் ஒட்டகங்களை விழுங்குதல். நாம் ஆன்மீக ரீதியில் வழிபடுகிறோம், நாம் பொருள் ரீதியாக வணங்குவதை நிறுத்தினால் மட்டுமே. ஆன்மீக பக்தி என்பது கிறிஸ்தவத்தின் ஆன்மா. உணர்வை உயர்த்தி எல்லா உண்மைக்கும் இட்டு செல்லும் புரிதலை ஆவி அளிக்கிறது. ஆன்மீக உணர்வு என்பது ஆன்மீக நன்மையின் பகுத்தறிவு. புரிதல் என்பது உண்மைக்கும் உண்மையற்றதற்கும் இடையிலான எல்லை கோடு. ஆன்மீக புரிதல் மனதை விரிவுபடுத்துகிறது. வாழ்க்கை உண்மை மற்றும் அன்பு மற்றும் தெய்வீக உணர்வை நிரூபிக்கிறது. கிறிஸ்தவ அறிவியலில் பிரபஞ்சத்தின் ஆன்மீக ஆதாரத்தை அளிக்கிறது. தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளால் பராமரிக்கப்படுகிறான். தெய்வீக கொள்கை பூமி கடவுளின் கட்டளையின்படி மனிதனின் பயன்பாட்டிற்கான உணவை கொண்டு வருகிறது. இதை அறிந்த இயேசு ஒரு முறை சொன்னார், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எதை குடிப்பீர்கள் என்று நினைக்காதீர்கள். அவர் தனது படைப்பாளரின் தனிச்சிறப்பை கருதாமல் அனைவருக்கும் தந்தை மற்றும் தாயாகிய கடவுளை அங்கீகரிக்கிறார். லில்லிகளுக்கு உணவளிப்பது போல மனிதனுக்கு உணவளித்து ஊட்டுத்த வேண்டும். தெய்வீக அன்பு எப்பொழுதும் சந்தித்தது மற்றும் எப்போதும் ஒவ்வொரு மனித தேவைகளையும் பூர்த்தி செய்யும். அனைத்து மனிதகுலத்திற்கும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் தெய்வீக அன்பு எல்லா நன்மைகளையும் வழங்குகிறது. அருளின் அற்புதம் காதலுக்கு அதிசயம் இல்லை. இயேசு சரீரத்தன்மையின் இயலாமையையும் அதேபோல் ஆவியின் எல்லையற்ற திறனையும் நிரூபித்தார். இதனால் தவறான மனித உணர்வு அதன் சொந்த நம்பிக்கைகளிலிருந்து தப்பித்து தெய்வீக அறிவியலில் பாதுகாப்பை தேட உதவுகிறது. கடவுளுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவுகள், தெய்வீக கோட்பாடு மற்றும் யோசனை ஆகியவை அறிவியலில் அழிக்க முடியாதவை மற்றும் விஞ்ஞானம் நல்லிணக்கத்திற்கு திரும்புவதும் இல்லை. ஆனால் தெய்வீக ஒழுங்கு அல்லது ஆன்மீக சட்டத்தை வைத்திருக்கிறது. அதில் கடவுளும் அவர் படைத்த அனைத்தும் பரிபூரணமானவை மற்றும் நித்தியமானவை, அதன் நித்திய வரலாற்றில் மாறாமல் இருக்கும். ஆரம்பம் முதல் இறுதி வரை வேதாகமத்தில் ஆவியானவர் மனம் பொருளின் மீது பெற்ற வெற்றியின் பதிவுகள் நிறைந்துள்ளன. மனிதர்கள் அற்புதங்கள் என்று அழைத்ததன் மூலம் மோசஸ் மனதின் ஆற்றலை நிரூபித்தார். யோசுவா, எலியா, எலிசா ஆகியோரும் அவ்வாறே செய்தனர். கிறிஸ்தவ சகாப்தம் அடையாளங்களுடனும் அதிசயங்களுடனும் தொடங்கப்பட்டது. எந்த விகிதாச்சாரத்தில் மனிதன் மனிதனின் அனைத்து உயிரினங்களையும் மனித உணர்விற்கு இழக்கிறதோ அந்த விகிதத்தில் மனிதன் அதன் எஜமானனாகிறான். அவர் உண்மைகளின் தெய்வீக உணர்வில் நுழைகிறார். மேலும் இயேசுவின் இறையியலை புரிந்து கொள்கிறார். மோசஸ் ஒரு தேசத்தை பொருளுக்கு பதிலாக ஆவியில் கடவுளை வணங்குவதற்கு முன்னேறினார். மேலும் அழியாத மனத்தால் வழங்கப்பட்ட மனித திறன்களை விளக்கினார். இஸ்ரவேல் புத்திரர் செங்கடலின் வழியாக வெற்றிகரமாக வழிநடத்தப்பட்டதைப் போல மனித பயத்தின் இருண்ட மற்றும் பாயும் அலைகள் அவர்கள் வனாந்தரத்தின் வழியாக அழைத்துச் செல்லப்பட்ட போது மனித நம்பிக்கைகளின் பெரும் பாலைவனத்தின் வழியாக சோர்வாக நடந்து வாக்குறுதியளிக்கப்பட்ட மகிழ்ச்சியை எதிர்பார்த்து அதனால் ஆன்மீக யோசனை அனைத்து சரியான ஆசைகளையும் உணர்விலிருந்து ஆன்மாவிற்கு இருப்பு உணர்வு முதல் ஆன்மீகம் வரை கடவுளை நேசிப்பவர்களுக்காக தயாரிக்கப்பட்ட மகிமை வரை வழிகாட்டும். கம்பீரமான விஞ்ஞானம் இடைநிறுத்தப்படுவதில்லை, ஆனால் அவர்களுக்கு முன்னால் நகர்கிறது. பகலில் மேகத்தூண் மற்றும் இரவில் நெருப்பு தூண் தெய்வீக உயரங்களுக்கு வழிவகுக்கிறது. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.